பிபிலிய தேடல் வேதனை வேள்வியில் யோபு பகுதி ஆறு.
எனதருமை அன்புள்ளங்களை, இரு கற்பனை காட்சிகளுடன் இன்றைய நம் தேடலை துவக்குவோம். குடிபோதையில் ஒருவர் வாகனத்தை ஓட்டிச் செல்கின்றார். சாலையோரத்தில் இருந்த ஒரு மரத்தில் மோதி அடிபடுகின்றார். இது முதல் காட்சி. இரண்டாவது காட்சியில் குடிபோதையில் வண்டி ஓட்டிச் செல்பவர் மரத்தில் மோதுவதற்கு பதில் நடைபாதையில் சென்று கொண்டிருந்த ஒரு சிறுவன் மீது மோதி இருவரும் அடிபடுகின்றனர். அன்பு இதயங்களே, இந்த இரு காட்சிகளையும் சிந்திக்கும் போது முதல் காட்சியில் நடப்பது நம் மனதை அதிகம் பாதிக்காது. ஒருவர் குடிபோதையில் வண்டி ஓட்டி மரத்தில் மோதி அடிபட்டார் என்பதை அறியும் போது அவர் பட்ட துன்பத்திற்கு அவரே காரணமாக இருந்தார் என்று எளிதில் கூற முடிவதால் நம்மில் பாதிப்பு அதிகம் இல்லை. ஆனால் ஒருவர் குடிபோதையில் வண்டியை ஓட்டி பள்ளிக்குச் சென்ற ஒரு சிறுவன் மீது மோதினார் என்பதை அறியும் போது குடிபோதையில் இருந்தவரின் தவறால் எந்த பாவமும் செய்யாத சிறுவன் ஏன் அடிபட வேண்டும் என்ற கேள்வியும் கூடவே கோபமும் எழுகின்றன.
ஆன்பு நெஞ்சங்களே, கடந்த ஆண்டு பிரேசில் நாட்டின் ரியோவில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் விளையாட்டில் தங்கப் பதக்கத்தையும் இவ்வாண்டு இந்திய குடியரசின் பத்மஸ்ரீ விருதையும் வென்ற இளையவர் மாரியப்பன் தங்கவேலு அவர்களின் வாழ்விலும் நாம் இரண்டாவது காட்சியில் சிந்தித்ததைப் போன்ற விபத்து நிகழ்ந்தது. 5 வயது நிறைந்த சிறுவன் மாரியப்பன் பள்ளிக்குச் சென்ற வழியில் ஒரு பேருந்து அவரது வலது கால் மீது ஏறி அவர் கால் ஊனமுற்றார். அந்த பேருந்தை ஒட்டியவர் குடிபோதையில் இருந்தார். குடிபோதையில் பேருந்தை ஓட்டியவர் ஒரு மரத்தின் மீது மோதி அவருக்கு மட்டும் அடிபட்டிருந்தால் அவர் செய்த தவறுக்கு தகுந்த விளைவை சந்தித்தார் என்று நமக்கு நாமே சமாதானம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் சாலையின் ஓரமாக பள்ளிக்குச் சென்ற சிறுவன் மாரியப்பனுக்கு ஏன் இவ்விதம் நிகழ வேண்டும் என்ற கேள்வி பல ஆண்டுகள் அச்சிறுவனையும் அவரது குடும்பத்தையும் வேதனையில் ஆழ்த்தியிருக்கும்.
விடை கிடைக்காத இந்த வேதனை கேள்விக்கு ரியோவில் விடை கிடைத்ததைப் போல் நம்மில் சிலர் எண்ணி பார்க்கலாம். மாரியப்பன் தங்கப்பதக்கம் பெற்றபோது ஒருவேளை அவருக்கு இந்த விபத்து நிகழ்ந்திராவிடில் அவரும் ஒரு சராசரி இளைஞனாக வளர்ந்திருப்பார். ஒலிம்பிக் பதக்கம் வெல்லும் அளவு அவர் தன் திறமைகளை வளர்க்காமல் போயிருக்கலாம் என்ற கோணத்திலும் நம் சிந்தனைகள் செல்வதை நாம் உணர்கின்றோம். அன்பு இதயங்களே, பதில் ஏதும் கிடைக்காமல் பல ஆண்டுகள் மாரியப்பனும் அவரது குடும்பத்தினரும் அடைந்த துன்பத்திற்கு இவ்வாறு ஒரு விளக்கம் தந்து நம்மில் பலர் ஓரளவு மனதிருப்தி அடைந்திருப்போம். இது மனித இயல்பு. நடக்கும் நிகழ்வுகளுக்கு, குறிப்பாக துன்ப நிகழ்வுகளுக்கு, ஏதாவது ஒரு வகையில் காரணங்கள் தேடுவது அல்லது நாமாகவே விளக்கங்கள் தருவது மனித இயல்பு.
இதயமே இதயமே அமைதி தேடும் இதயமே, இல்லையோ இல்லையோ நீ தேடும் அமைதி இல்லையோ. இதயமே இதயமே அமைதி தேடும் இதயமே.
அன்பு இதயங்களே, மாசற்றவரும் நீதிமானுமாகிய யோபின் வாழ்வில் ஒன்றன் பின் ஒன்றாக துன்பங்கள் வந்து சேருகின்றன. இவை ஏன் நிகழ்ந்தன என்பதை யோபு நூலின் ஆசிரியர் கடவுளுக்கும் சாத்தானுக்கும் இடையே நிகழும் ஓர் உரையாடல் வழியே விளக்க முயற்சி செய்கின்றார். யோபு நூல் முதல் பிரிவில் ஆசிரியர் சித்தரிக்கும் காட்சி இதோ. ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினர். சாத்தான் அவர்கள் நடுவே வந்து நின்றான். ஆண்டவர் சாத்தானிடம்,
எங்கிருந்து வருகின்றாய்
என்று கேட்டார். சாத்தான் ஆண்டவரிடம்,
உலகை சுற்றி உலவி வருகின்றேன்
என்றான். ஆண்டவர் சாத்தானிடம்,
என் ஊழியன் யோபை பார்த்தாயா? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை
என்றார். மறுமொழியாக சாத்தான் ஆண்டவரிடம்,
ஒன்றுமில்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சு நடக்கின்றான்? அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? அவன் கைவேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா? அவன் மந்தைகளை நாட்டில் பெருகச் செய்யவில்லையா? ஆனால் உமது கையை நீட்டும், அவனுக்குரியவற்றின் மீது கை வையும். அப்போது அவன் உம் முகத்திற்கு நேராகவே உம்மை பழிப்பான்
என்றான். ஆண்டவர் சாத்தானிடம்,
இதோ அவனுக்குரியவையெல்லாம் உன் கையிலே, அவன் மீது மட்டும் கை வைக்காதே
என்று கூறினார். சாத்தானும் ஆண்டவர் முன்னிலையிலிருந்து புறப்பட்டான்.
அன்பு நெஞ்சங்களே, யோபு நூலின் துவக்கத்தில் விவரிக்கப்பட்டுள்ள இக்காட்சி மனதில் ஒரு சில சிந்தனைகளை தூண்டுகின்றது, பாடங்களை புகட்டுகின்றது. ஆண்டவர் முன்னிலையில் தெய்வ புதல்வர் கூடுவதை நம்மால் புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் முடிகின்றது. ஆனால் சாத்தான் அவர்கள் நடுவே வந்து நின்றான் என்று வாசிக்கும்போது மனதில் நெருடல் எழுகின்றது. கடவுளுக்கு முன் சாத்தான் எப்படி வந்து நிற்க முடியும்? அவனுக்கு உரிய இடம் நரகம் மட்டும்தானே என்ற கேள்விகள் எழுகின்றன. கடவுளின் முன்னிலை என்பதை விண்ணகம் என்ற ஓர் இடமாக எண்ணும்போது இந்த நெருடல் உருவாக வாய்ப்புண்டு. ஆனால் கடவுளின் முன்னிலை என்பதை ஒரு நிலையாக எண்ணும்போது அனைத்தையும் அறியும் கடவுளின் ஞான நிலையில் சாத்தானும் இடம்பெறுகின்றான் என்பதை புரிந்து கொள்கின்றோம்.
அன்பு இதயங்களே, அடுத்து இப்பகுதியில் எங்கிருந்து வருகிறாய் என்று ஆண்டவர் கேட்கும்போது உலகை சுற்றி உலவி வருகின்றேன் என்று சாத்தான் கூறும் வார்த்தைகள் நம் கவனத்தை ஈர்க்கின்றன. தீய சக்திகள் இந்த உலகத்தில் பல வடிவங்களில் உலவி வருவதை நாம் அனைவரும் வெவ்வேறு வழிகளில் உணர்ந்து வருகின்றோம். தடுப்புச் சுவர்களை எழுப்பும் தலைவர்கள் தங்கள் சுயநலனை காத்துக்கொள்வதற்காக ஒரு மாநிலத்தின் மக்களை கிள்ளுக்கீரையாக பகடைக்காயாக பயன்படுத்தும் அரசியல்வாதிகள், தங்கள் ஆயுதங்களை விற்பனை செய்வதற்காக மனசாட்சி ஏதுமின்றி போர்களை ஆங்காங்கே தூண்டிவிடும் ஆயுத வர்த்தகர்கள், மனிதரை பொருளாக கருதி மனித வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கும் முதலாளிகள் என்று பல வடிவங்களில் சாத்தான் இந்த உலகில் உலவி வருவதை நாம் மறுப்பதற்கு இல்லை.
அன்பு நெஞ்சங்களே, அடுத்ததாக ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் இடையே நிகழும் உரையாடல் நாம் வாழ்வில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய பாடத்தை உணர்த்துகின்றது. மனிதர்களாகிய நம்மிடையே உள்ள இருப்பது வைத்திருப்பது என்ற இரு நிலைகளுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை இவ்வுரையாடல் வெளிச்சத்திற்கு கொணர்கின்றது. தன் ஊழியன் யோபு மாசற்றவராக நேர்மையாளராக தனக்கு அஞ்சி தீமையை விலக்கி நடப்பவராக இருக்கின்றார் என்று இறைவன் பெருமிதம் கொள்கின்றார். யோபு அவ்விதம் இருப்பதற்கு அவர் வைத்திருக்கும் சொத்துக்களே காரணம் என்று சாத்தான் காரணம் சொல்கின்றான். நாம் இருப்பது போல் நம்மை காண்பவர் ஏற்றுக்கொள்பவர் இறைவன் என்பதையும், நாம் வைத்திருப்பது எவ்வளவு என்பதை கணக்கிடுவது சாத்தான் என்பதையும் இந்த உரையாடல் நமக்கு தெளிவாக்குகின்றது. ஒருவர் நல்லவராக இருப்பது அவர் வைத்திருக்கும் செல்வங்களை பொறுத்தது என்றும், அச்செல்வங்கள் பறிக்கப்பட்டால் அவர் நல்லவராக இருக்க முடியாது என்றும் சாத்தான் வாதிடுகின்றான். அவனது வாதம் தவறானது என்பதை நிலைநாட்ட யோபு வைத்திருக்கும் செல்வங்களை பறித்துக்கொள்ள இறைவன் சாத்தானுக்கு உத்தரவு வழங்குகின்றார்.
உத்தரவு பெற்ற சாத்தான் யோபின் கால்நடைகள், பயிர்கள், பணியாளர்கள் என்று ஒவ்வொன்றாக அழிக்கின்றான். இறுதியாக யோபின் புதல்வர் புதல்வியரையும் சாத்தான் அழிக்கின்றான். அன்பு இதயங்களே, இத்துயரங்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் நிகழாமல் ஒன்றன்பின் ஒன்றாக நிகழ்வது போல் நாம் இந்த பகுதியில் வாசிக்கின்றோம். அடிமேல் அடியென வந்து சேர்ந்த துயரச் செய்திகளை கேட்ட யோபு என்ன செய்தார், என்ன சொன்னார் என்பதை யோபு நூல் முதல் பிரிவின் இறுதி வரிகள் இவ்வாறு கூறியுள்ளன.
யோபு எழுந்தார், தம் ஆடைகளை கிழித்துக் கொண்டார், தம் தலையை மழித்துக் கொண்டார், பின்பு தரையில் விழுந்து வணங்கி, ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக் கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்றப் பெறுக என்றார். இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை.
அன்பு இதயங்களே, காலம் காலமாக நாம் துயரங்களை அனுபவிக்கும் வேளையில் நம்மை இறைவனிடம் மீண்டும் மீண்டும் அழைத்து வர, ஆண்டவர் அழித்தார், ஆண்டவர் எடுத்துக் கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்றப் பெறுக என்று யோபு சொல்லும் சொற்கள் நம்பிக்கை நற்செய்தியாக இருந்து வருகின்றன. இவ்வளவு ஆழமான நம்பிக்கை கொண்ட யோபின் வாழ்வை சீர்குலைக்க சாத்தான் தீட்டும் அடுத்த திட்டத்தை நாம் அடுத்த வாரம் சிந்திப்போம்.
துன்பங்கள் என்ன உடன் பிறப்பா, தோல்விகள் என்றும் தொடர் கதையா, சோகத்தில் நெஞ்சம் வலிக்கிறதா, சுமைகள் சுமந்து தவிக்கிறதா. இதயமே இதயமே அமைதி தேடும் இதயமே இல்லையோ இல்லையோ நீ தேடும் அமைதி இல்லையோ இதயமே இதயமே அமைதி தேடும்
இன்றைய பிபிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.